அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜூன் திங்கள் 25 நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழோசி நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் தமிழகத்தில் அமைந்திருக்கும் பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்காமல் தமிழகத்துக்கே விற்கலாம் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா கோரியிருப்பது பற்றிய செய்தி, தமிழக அரசின் இந்த கோரிக்கை குறித்த ஒரு பேட்டி.
தமிழகம் இதை தன்னுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகவே கருதுகிறது. ஆகவே தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்கும் பொழுதெல்லாம் தமிழக அரசியல் கட்சிகள் அதை எதிர்த்து வந்து கொண்டிருந்தன.
அணுமின் நிலையம் அமைந்திருக்கும் கல்பாக்கம் கடல் பகுதிக்கு அப்பால் கடலடியில் எரிமலை ஒன்று இருப்பதாக கூறும் அமெரிக்க எரிமலை ஆய்வு மையத்தின் செய்தி ஒன்று ஏற்படுத்தியிருக்கும் பரபரப்பு பற்றி நிலவியல் வல்லுநர் ஒருவரின் கருத்து. இலங்கையில் புத்தளம் பகுதியில் யானை தாக்கி ஒருவர் மரணமடைந்ததை அடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் அரசு அதிகாரியை தாக்கியதை பற்றிய செய்தி.
400 சேர்ந்து சடலத்தை ரோடு நடுவில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்ப நான் அந்த இடத்துக்கு போறேன். அரசாங்க ஆள் வந்திருக்கிறாரு, பிரதேச செயலர் வந்து இவருக்கு அடிப்போம்னு சொல்லி ஒரு 10-15 பேர் என்ன சூழ்ந்து அடிக்க தொடங்கினாங்க.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் விமல் சொக்கநாதன்.
குற்றங்கள் அழைத்துவிட்டு தப்பி ஓடிக்கொண்டிருக்கும் வெவுத்ர ஊழியர் எட்வர்ட் ஸ்னோடனுக்கும் சீனாவும் ரஷ்யாவும் உதவி புரிந்தன என்று அமெரிக்கா எழுப்பியுள்ள குற்றச்சாட்டை சீனாவும் ரஷ்யாவும்
நிராகரித்திருக்கின்றன.
சீனா கருத்து வெளியிடும் போது ஸ்னோடனை கைது செய்யும்படி பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தும் கூட அவர் ஹாங்காங்கை விட்டு வெளியேற சீனா அனுமதித்திருக்கிறது என்ற அமெரிக்க குற்றச்சாட்டு ஆதாரமற்றதென்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. ரஷ்யாவின் சார்பில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் பேசும்போது திரு ஸ்னோடன் ரஷ்ய நாட்டு எல்லையை கடந்து பிரவேசிக்கவில்லை என்றும் அவருடைய பயணத்திட்டங்களில் ரஷ்யா சம்பந்தப்படவே இல்லை என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜோன் கெரி பதிலளிக்கும் போது அமெரிக்க ரஷ்ய உறவுகளில் முருகல் நிலையை மேலும் அதிகரிக்க தேவையில்லை என்றும் திரு ஸ்னோடனை ரஷ்யா அமெரிக்காவிடம் கையளிக்க வேண்டும் என்றும் குரல் எழுப்பியிருக்கிறார். திரு ஸ்னோடன் தென்னமெரிக்கா செல்லும் வழியில் மாஸ்கோ விமான நிலையத்தில் சற்று நேரம் சரித்து நின்றார் என்று ரஷ்யா நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருந்தது. ஈக்வடார் நாட்டில் அரசியல் அடைக்கலம் கேட்டிருக்கும் திரு ஸ்னோடன் அந்த நாட்டை நோக்கி புறப்பட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்.
பிரிட்டிஷ் புலனாய்வு அமைப்புகளின் சர்ச்சைக்குரிய வேவு பார்க்கும் நடவடிக்கைகள் குறித்து தமக்கு கூடுதல் தகவல்களை அளிக்குமாறு ஜெர்மனி அரசாங்கம் பிரிட்டனை கோரியுள்ளது. இந்த விஷயம் குறித்த தகவல்கள் அமெரிக்காவைச் சேர்ந்த எட்வர்ட் ஸ்னோடனால் கசியவிடப்பட்டது. இவ்வகையில் கண்ணாடி இழை கம்பிகள் மூலம் பரிமாறப்பட்ட பெருமளவிலான தகவல்களை பிரிட்டன் சட்டவிரோதமான வகையில் ஊடறுத்து பெற்றது என்று செய்தி வெளியாகியுள்ளது தொடர்பில் ஜெர்மனியின் நீதித்துறை அமைச்சர் தமக்கு தெளிவுபடுத்தும் வகையில் சில விவரங்களை கோரியுள்ளார். 4 குறிப்பிட்ட கேள்விகளை ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர் கேட்டுள்ளார். இந்த வேவு பார்க்கும் பணிக்காக சட்ட ரீதியான நியாயத்தன்மை என்ன? அது நீதிபதிகளால் அனுமதிக்கப்பட்டதா? குறிப்பிட்ட நபர்கள் மற்றும் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டதா அல்லது பொதுவான வகையில் திரட்டப்பட்டதா என்றும், தமது நாட்டு பிரஜைகள் மீது இப்படியான வேவு பார்க்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதா என்றும் ஜெர்மனி கேட்டுள்ளது.
வடஇந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் உலங்கு வானூர்தி விபத்தொன்றில் 8 கொல்லப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் 5 இந்திய விமானப்படையினர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உத்தரகாண்டை கடந்த வாரம் பாதித்த பெருமழை மற்றும் மண்சரிவுகளில் சிக்கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகளில் இந்த ஹெலிகாப்டர் கலந்து கொண்டிருந்தது. பேய்மழை தொடர்ச்சியாக பெய்து வருவதால் மீட்பு வேலைகள் பாதிக்கப்பட்டிருந்தன. உலங்கு வானூர்தி பயணங்கள் நேற்று திங்கட்கிழமை தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்தன. வெள்ளத்திலே இதுவரை 600 அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இறுதி எண்ணிக்கை இதைவிட கூடுதலாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள்.
கத்தார் மன்னர் அவரது மகனை புதிய மன்னராக முடிசூட்டுவதற்காக தனது அரியாசனத்தை துறக்க உள்ளதாக அறிவித்துள்ளார். தமது ராஜ்யத்தை இளைய தலைமுறையின் கையில் ஒப்படைப்பதற்கான காலம் வந்துள்ளதாக மன்னர் ஷேக் ஹமாத் பின் கலீஃபா அல் தஹ்னி தொலைக்காட்சி ஒன்றில் அறிவித்துள்ளார்.
وانني اليوم اخاطبكم كي اعلن انني اسلم مقاليد الحكم للشيخ تميم بن حمد
ال பிரிட்டனில் கல்வி கற்ற கத்தாரின் முடிக்குரிய இளவரசர் ஷேக் தமீம் அவரது 33 வயதில் மன்னராக முடிசூட்டப்படுகின்றார். வளைகுடா அரபு நாடுகளில் இப்படியான அரியணை மாற்றம் நடப்பது இல்லை என்று செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எண்ணெய் வளம் மிக்க கத்தார் நாடு அண்மைய ஆண்டுகளில் மிகவும் செல்வந்த நாடாக வளர்ந்துள்ளது.
உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற சூழல் கொண்ட புதிய கிரகங்கள் குழு ஒன்றை அனைத்துலக வானியல் நிபுணர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பூமியிலிருந்து 22 ஒளிவரகங்கள் தொலைவில் அயனவெளியின் கோலிலாக் ஜோன் என்ற வலயத்தில் சுழன்று கொண்டிருக்கும் 3 கிரகங்கள் கொண்ட இந்த குழுவிற்கு சூப்பர் எர்த் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது.
தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவின் உடல்நிலை இன்னும் மோசமாக இருந்து வந்தாலும் அவர் ஸ்திரமாக இருக்கின்றார் என்று அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக அவர் மருத்துவமனையில் இருந்து வருகின்றார்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு தற்பொழுது வந்திருக்கும் செய்தி. தமிழகத்திலிருந்து இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு நடக்கவிருக்கும் தேர்தலில் 6வது இடத்துக்கான போட்டி குறித்து தமிழோசையிலிருந்து பல செய்திகளை நீங்கள் கேட்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த 6வது இடத்திற்கான போட்டி என்பது திமுகவிற்கும் தேமுதிகவிற்குமான போட்டியாக இருந்திருக்கிறது. இதில் காங்கிரசின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது குறித்து இப்பொழுது ஒரு அறிவிப்பு வந்திருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன. இந்த அறிவிப்பை பற்றி நேரடியாக நமக்கு தகவலை தர இப்பொழுது நேரடி தொடர்பில் இருக்கிறார் நமது சென்னை செய்தியாளர் கோபாலன். என்ன கோபாலன், செய்தி என்ன வந்திருக்கிறது?
தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பி எஸ் ஞானதேசிகனிடமிருந்து ஒரு அறிக்கை. அதாவது மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரசினுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் திமுகவின் கனிமொழியை ஆதரிப்பார்கள் என்பதுதான்.
இந்த முடிவின் அரசியல் முக்கியத்துவம் என்ன என்று கருதுகிறீர்கள்?
2 பார்க்கலாம். அதாவது கடந்த மார்ச் மாசத்துல இலங்கை அரசின் மீது போர்க்குற்றங்கள் தொடர்பில் விசாரணை வேண்டும், பன்னாட்டு விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையினை மத்திய அரசு அலட்சியப்படுத்துகிறது அப்படின்னு குற்றம் சொல்லி திமுக வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியில வந்துச்சு. இனிமே அவர்களோட உறவே கிடையாது என்பது போல ஒரு சூழல் தான் இருந்தது. அப்படித்தான் அவர்கள் சொல்லி வந்தார்கள். தமிழர்களுக்கு துரோகம் அழைத்து விட்ட மத்திய அரசு காங்கிரஸ் மன்னிக்க முடியாது, கூட்டணி இல்லை என்பது போலதான் பல மட்டங்களிலும் பேசப்பட்டது. ஆனால் இப்பொழுது திமுக தலைவர் கருணாநிதியினுடைய மகள் கனிமொழி மறுபடி மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட காங்கிரசின் ஆதரவை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். காங்கிரசும் கொடுத்திருக்குது. அதுவும் என்ன கனிமொழின்னு சொன்னா, ஏற்கனவே அந்த ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையில அலைக்கற்றை ஒதுக்கீடு தொடர்பான ஊழல் பிரச்சனையில அவர்கள் உன்னதி அக்யூஸ்டு, அவங்க ஜெயிலுக்கே போயிட்டு வந்திருக்காங்க, வழக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கனிமொழியை ஆதரிக்க காங்கிரஸ் முன் வந்திருக்கிறது. எனவே முறிந்து போய்விட்டதாக சொல்லப்பட்ட திமுக காங்கிரஸ் கூட்டணி மீண்டும் உயிர்ப்பு பெற, உயிர் தழ ஒரு வாய்ப்பு இருக்கிறது.
இது தவிர தற்பொழுது இந்த நாடாளுமன்றம் மார்ச் அடுத்த மே மாதம் வரை இருக்கின்ற இந்த பதவிக்காலத்திலே திமுகவின் ஆதரவு காங்கிரஸ் அரசுக்கு, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசுக்கு இதன் மூலம் கிடைக்கும் என்று ஏதாவது சமிக்கைகள் இருக்கின்றதா?
அதை பற்றி யாரும் பகிரங்கமாக சொல்லலை, அது நமது புரிதல் தானே.
சரி,
எப்படி இந்த கனிமொழியை ஆதரிப்பதால் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகலாம், தொடரலாம் என்று நினைப்பது போல, இந்த கனிமொழி ஆதரவுக்கு பதிலாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இப்ப ஃபுட் செக்யூரிட்டி பில், உணவு பாதுகாப்பு, அப்ப நிலங்களை அரசு மேற்கொள்ளும் போது மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குதல், அது தொடர்பான லேண்ட் அக்விசிஷன் பில், அப்பனா கிராமப்புற ஏழைகளுக்காக இலவச வீட்டு மனை, இப்படி
முக்கியமான மசோதாக்களுக்கு ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்,
ஆதரவு கிடைக்கும் என்று நம்பலாம்.
சரி, நன்றி கோபாலன். மீதி செய்திகளை பிறகு பார்க்கலாம். தமிழகத்தில் பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் பங்குகளில் மேலும் 5% பங்குகளை தனியாருக்கு விற்க மத்திய அரசு எடுத்த முடிவை அடுத்து தமிழகத்தில் இருந்த எதிர்ப்பை ஒட்டி தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்த பங்குகளை தமிழக அரசே வாங்கிக் கொள்ள தயார் என்று கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்திக்குறிப்பொன்றை வழங்குகிறார் சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா மத்திய அரசு விற்க இருக்கிற 5% நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன பங்குகள் தமிழக அரசு நிறுவனங்களுக்கே விற்கப்பட வேண்டும் என கோரியிருக்கிறார். அத்தகைய விற்பனைக்கு தமிழகத்தில் பல தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தும் கடந்த வெள்ளியன்று 5% பங்குகளை விற்பதென்று மன்மோகன் சிங் அமைச்சரவை முடிவெடுத்தது. நெய்வேலி நிறுவனத்தில் மத்திய அரசிற்கு 93.5% பங்கு இருக்கிறது. ஆனால் செபி எனப்படும் சுயாதீனமான முதலீடு குறித்த வாரியம் எந்த ஒரு அரசு நிறுவனத்திலும் பொதுமக்களுக்கும் குறைந்தபட்சம் 10% பங்காவது இருக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. அதன்படியே இவ்விற்பனை என்கிறது மத்திய அரசு அவ்வாறு விற்று 500 கோடி ரூபாய் திரட்டலாம். அத்தொகையும் நெய்வேலி நிறுவனத்தை மேம்படுத்தவே பயன்படுத்தப்படும் என்றும் மத்திய அரசு வாதிடுகிறது. விற்பனைக்கு எதிராக அணிதிரளும் நெய்வேலி நிறுவன தொழிலாளர்களோ முயற்சி கைவிடப்படாவிட்டால் வேலை நிறுத்தம் என எச்சரித்திருக்கின்றனர். இந்நிலையில் இன்று செவ்வாய் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதம் ஒன்றில் முதல்வர் ஜெயலலிதா July 3rd இருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தம் என தொழிற்சங்கங்கள் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டி அவ்வாறு வேலை நிறுத்தத்தில் தொழிலாளர்கள் இறங்கினால் நெய்வேலியில் மின்சார உற்பத்தியும் தடைபடும், அது தமிழகத்தின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என கூறுகிறார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாகிவிடக்கூடும் என்ற தொழிலாளர்களின் அச்சத்தினை போக்கும் வகையில் விற்பனைக்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கும் 5% பங்குகளை தமிழக அரசிற்கு சொந்தமான தொழில் வளர்ச்சி நிறுவனங்கள் சிப்காட், டிக்கோ மற்றும் தொழில் முதலீட்டு நிறுவனமான டிக் போன்றவற்றிற்கு விற்றுவிடலாம் என முதல்வர் தனது கடிதத்தில் ஆலோசனை கூறியிருக்கிறார். அவ்வாறு தமிழக அரசு நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது செபி விதிமுறைகளுக்கு இசைந்ததாகவே இருக்கும். எப்படியும் தனியார் நிறுவனங்களுக்கு பங்குகளை விற்றுவிட வேண்டாம் என்று ஜெயலலிதா தனது கடிதத்தில் வலியுறுத்தியிருக்கிறார்.
சென்னை செய்தியாளர் கோபாலன். தமிழக அரசு இந்த பங்குகளை வாங்க முன்வந்திருப்பது சரியா என்று பொருளாதார வல்லுநர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்களை கேட்டேன்.
என்எல்சி என்பது தமிழகத்தில் இயங்குகின்ற மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்று. தமிழகம் இதை தன்னுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாகவே கருதுகிறது. ஆகவே தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள மத்திய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை விற்கும் பொழுதெல்லாம் தமிழக அரசியல் கட்சிகள் அதை எதிர்த்து வந்து கொண்டிருந்தன. அதன் அடிப்படையில் இப்பொழுது கூடுதலாக 5% பங்குகளை என்எல்சியின் பங்குகளை தனியாருக்கு விற்பதற்காக மத்திய அரசு அறிவித்த பொழுது எல்லா அரசியல் கட்சிகளும் இதை தனியாருக்கு விற்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தன. ஆனால் அது மத்திய அரசினால் ஏற்கப்படாத சூழ்நிலையில் அந்த பங்குகளை தமிழக அரசே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும், ஆகவே என்எல்சியின் பங்குகள் தனியாருக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. இந்த அரசியல் கருத்தொற்றுமையின் காரணமாக தமிழக அரசு இந்த பங்குகளை வாங்குவதற்கு இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக தான் தமிழக முதல்வர் அவர்கள் பிரதம மந்திரிக்கு இது தொடர்பான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார். ஆகவே இந்த முடிவு என்பது ஒரு அரசியல் கருத்தொற்றுமையின் அடிப்படையில் எழுந்தது என்றுதான் சொல்ல வேண்டும்.
சரி, இந்த முடிவின் பின்னணியிலே நீங்கள் சொல்வது போல இந்த அரசியல் இருக்கலாம், அரசியல் கருத்தொற்றுமை காரணமாக இருக்கலாம், ஆனால் அதில் நல்ல பொருளாதாரம் இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. உதாரணத்துக்கு இந்த முடிவை எதிர்க்கும் சில பொருளாதார வல்லுநர்கள் இந்த தமிழக அரசு இந்த பங்குகளை வாங்க ஒதுக்க வேண்டிய சுமார் 500 கோடி ரூபாயை இந்த பங்குகளை வாங்கி முடக்காமல் அந்த 500 கோடியை வேறு ஏதாவது மின்சக்தி திட்டங்களுக்கே கூட, உதாரணத்துக்கு சூரிய ஒளி சக்தி மற்றும் மற்ற மின்சக்தி திட்டங்களுக்கு பயன்படுத்தினால் தமிழ்நாட்டிலே இப்போது மின்சார பற்றாக்குறை உள்ள ஒரு மாநிலம், அது அந்த மின்சார பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு உதவும், அதை விடுத்து இந்த மாதிரி பங்குகளிலே போடுவதால் என்ன லாபம் என்று கேட்கிறார்கள். அந்த வாதத்திலே வலு இல்லை என்று நினைக்கிறீர்களா?
இந்த வாதத்தை வேறு ஒரு முறையில் கூட பார்க்கலாம். அதாவது என்எல்சியினுடைய பங்குகள் லாபம் தரக்கூடிய பங்குகள், அதனால் லாபத்தின் அடிப்படையில் அதை வாங்குகிறோம் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படும். அதே நேரத்தில் தமிழக அரசிடம் இருக்கின்ற பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய நஷ்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக தமிழக அரசினுடைய தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய கடன் மட்டுமே இப்பொழுது 45,000 கோடியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசினுடைய சொந்த பொதுத்துறை நிறுவனங்களே பல கோடி ரூபாய் நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவற்றினுடைய பங்குகளை இவர்கள் தனியார் மயமாக்கினாலே இவர்களுக்கு அது ஒரு விதத்தில் ஒரு பொருளாதார லாப நோக்கில் பார்க்கும் பொழுது அதுதான் சரியான முடிவாக இருக்கும்.
அது வேறு வாதம். ஆனால் இந்த பணத்தை நீங்கள் வந்து மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய வேறொரு திட்டத்திலே போடலாம், என்ற வாதத்தில் பலமில்லை என்று நினைக்கிறீர்களா?
நான் ஏற்கனவே சொன்னது போல் இது தமிழகத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று. இதை தனியார் படுத்துவதில் இங்கே அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல பொது மக்களிடமும் இதற்கான எதிர்ப்பு இருக்கிறது தான். ஏனென்றால் என்எல்சியில் இருக்கின்ற பல தொழிலாளர்கள் அங்கு ஏற்கனவே தங்களுடைய நிலங்களை, தமிழகத்தில் உள்ள விவசாய நிலங்களை என்எல்சிக்கு விற்று அவர்கள் வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பிரச்சனைகள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று இன்றும் அதற்கு தீர்வு காணப்படாத நிலையில் மேலும் மேலும் அதை தனியார் மயமாக்கி கொண்டே போனால் இந்த மாதிரியான சிக்கல்களில் தமிழக அரசு நேரடியாக தலையிட முடியாது, அந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கவும் முடியாது. ஆகவே அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது தமிழக அரசுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 5% பங்குகளை தமிழக அரசு நேரடியாக தருமே ஆனால் என்எல்சியினுடைய போர்டில் அதுவும் ஒரு மெம்பராகி தமிழகத்தில் இருக்கின்ற பல தொழிலாளர் பிரச்சனைகள், குறிப்பாக என்எல்சியில் இருக்கின்ற தொழிலாளர் பிரச்சனைகளை கூட தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இதன் மூலம் தமிழக அரசுக்கு கிடைக்கும் என்று நான் கூற வேண்டும்.
பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், இந்திய கண்ணோட்டம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
தமிழ்நாட்டில் கல்பாக்கம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள கடல் பரப்பை ஒட்டிய கடலுக்கடியில் எரிமலை ஒன்று இருப்பதாக உலக எரிமலை ஆய்வு மையம் என்ற அமெரிக்க நிறுவனம் கூறியிருப்பதாக வந்த செய்திகளை அடுத்து இந்தியாவின் அணுசக்தி கட்டுப்பாட்டு வாரியம் இந்த செய்திகளை இந்திய நிறுவனங்கள் மேலும் ஆய்வு செய்து வருவதாக ஊடகச் செய்திகள் கூறின. இந்த அமெரிக்க நிறுவனத்தின் தகவல் பற்றி நிலவியலாளரும் வேலூர் தொழில்நுட்பக் கழகத்தில் இயற்கை இடர்பாடு தடுப்பு மற்றும் மேலாண்மை நிலையத்தின் இணை பேராசிரியராக இருப்பவருமான டாக்டர் ஜி பி கணபதி அவர்களிடம் கேட்டேன்.
இந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப்சைட்ல வந்து இந்த மாதிரி சென்னைக்கு அருகே இந்த மாதிரி ஒரு டார்மண்ட் பல்கனம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பூமி தேவைகள்லேருந்து இந்த பகுதியிலேருந்து இந்த இடத்த வரைக்கும் இருக்குன்னு கரெக்டாக புள்ளி வர மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாண்டிச்சேரிக்கு கிழக்கே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது வந்து 1757 வந்து இது வந்து வெடிச்சுது, அதுக்கப்புறம் வந்து இது ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. மறுபடியும் வந்து டார்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா 1971 ஜேசி கிரேடி அப்படின்னு ஒருத்தர் அவரோட ஆய்வறிக்கையில என்ன சொல்றாருன்னா 1756 பாண்டிச்சேரி அருகே வங்காள விரிகுடா பகுதியில் எரிமலை ஒன்று சீரியதன் விளைவாக பல மைல் தூரத்திற்கு ஒரு தீவு உருவாகி பின்னர் மறைந்தது அப்படின்னு சொல்றாரு. அதன் இருப்பிடம் குறித்து சரிவர தெரியவில்லை அப்படின்னு கரெக்டா சொல்றாரு அவர் அவரோட ஆய்வறிக்கை. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெர்னல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அவரோடது. ஏனென்றால் 1756 குறைந்தது பாண்டிச்சேரி என்ற பெயரில் 4 பகுதிகள் இருந்ததாக தெரிகின்றன அப்படின்னு சொல்றாரு.
இப்போ தமிழ்நாட்டுக்கு நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற இந்த புதுச்சேரி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாண்டிச்சேரியை அவங்க, அது மட்டும் இல்ல அது தவிர 3 பாண்டிச்சேரிகள் இருந்ததுங்கிறீங்களா அந்த பெரிய?
ஆமா, 3 பாண்டிச்சேரி இருந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. மொத்தம் 4 பாண்டிச்சேரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா அவரோட ஒரு மேப் கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா அந்த ஒரு வரைபடத்துல கொடுத்திருக்காரு. சோவியத் யூனியன் 1968 வெளியிட்ட யுரேசிய பகுதிகளின் டெக்டானிக் வரைபடத்தில் ஆந்திராவின் ஓங்கோலின் கிழக்கு பகுதியிலிருந்து சுமார் 240 தொலைவில் வங்காள விரிகுடாவில் கடலில் மூழ்கிய எரிமலை ஒன்று இருந்ததாக சுட்டி காட்டுகிறது அப்படின்னு சொல்றாரு அவரோட.
அந்த இடத்துக்கும் இப்போ தற்போது கல்பாக்கத்துக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெடித்தால் அதன் விளைவாக ஏற்படுகின்ற அந்த சுனாமியினால் கல்பாக்கத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
இது வந்து சார் இப்ப இந்த பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு வந்து இந்த எரிமலையோட உயரம், அகலம், நீளம், அப்புறம் அதனோட தன்மை வந்து யாரும் இது வரைக்கும் ஆராயலை. ஸோ சப்போஸ் இருந்ததா அப்படின்ட்டு, ஸோ அந்த இதை வந்து தெரிஞ்சா தான் நம்ம இதை சொல்ல முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 அகலமோ இல்லை இதாக இருந்ததோ அதனோட பாதிப்பு வந்து பெரிய அளவில் இருக்காது. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய எரிமலைகள்லாம் இருக்கு பூமிக்கு அடியில், அந்த மாதிரி எரிமலைகள் இருந்தால் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதனால வந்து சுனாமி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் வந்து இந்த எரிமலையை பற்றி முழுசாக தெரியாது நமக்கு. வந்து பார்த்தீங்கன்னா எரிமலையோட வகை என்ன, டைப் ஆஃப் எரிமலை, அதனோட ஹைட் என்ன, அதனோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி, ஆக்டிவ்னஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் தகவல் தெரிஞ்சாதான் நம்ம வந்து அது பாதிப்பு ஏற்படுமா இல்லையானே சொல்ல முடியும். ஆக்சுவலாக
அந்த விஷயங்களை கண்டறிவதற்கு ஒரு சரியான ஆய்வு தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
ஆமாம், கண்டிப்பாக அதை கண்டிப்பாக தேவை சார். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தீவிர உருவாக்கி வந்துருக்கிற, அதாவது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஒரு பயத்தை உருவாக்கிடுது. ஸோ அதுக்கு வந்து அந்த பயத்தை உருவாக்க இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இதை வந்து ஏற்கனவே வந்து இப்ப என்ஐஓ இவங்க எல்லாம் வந்து நிறைய ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்கதான் வந்து நோடல் ஏஜென்சி, அவங்க தான் வந்து ஆத்தன்டிகேட்டட் ஏஜென்சி, அவங்க வந்து இதை கரெக்டா சொல்லணும். இந்த மாதிரி வந்து இந்த ஏரியாவை ஸ்டடி பண்ணி இதா இந்த அதாவது உண்மையான நிலைமையை வந்து அவங்களால தான் கண்டறிய முடியும். எங்க மாதிரி சயின்டிஸ்ட் வந்து நாங்கள் இந்த இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை பண்றதில்லை. இப்போ ஓஷினோகிராஃபி ரிலேட்டட் இருக்கிற ஆய்வு நிறுவனங்கள் வந்து இதை பண்ணி அவங்க வந்து சரியான ஒரு இதை வந்து மக்களுக்கு கொடுத்தா வந்து இது வந்து ரொம்ப உபயோகமாகவும் இருக்கும். இந்த பயம் வந்து கொள்ள தேவையில்லை ஆக்சுவலாக மக்கள் வந்து. ஸோ அவங்க தான் வந்து கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும்.
டாக்டர் ஜி பி கணபதி அவர்கள் வழங்கிய இந்த செவியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி ஒரு இலங்கை குறிப்பு. இலங்கையில் வில்பத்து காட்டுப்பகுதியை அண்டிய புத்தளம் பிரதேசத்தில் யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் நடந்து வருகின்றன. நேற்றிரவு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஆத்திரத்தில் பிரதேச மக்கள் அரசாங்க அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்தியை தருகிறார் ஜெயபிரகாஷ்.
இலங்கையில் வடமேல் மாகாணத்தில் புத்தளம் நகரிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தொலைவில் குர்ணாகல் வீதியில் உள்ள ஆனமடுவை பகுதியில் நேற்றிரவு யானை தாக்கி உயிரிழந்த விவசாயி ஒருவரின் சடலத்தை வீதியில் வைத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமது பிரதேசத்தில் யானைகள் பொதுமக்களின் குடிமனை பிரதேசங்களுக்குள் நுழைந்து அட்டகாசம் புரிந்து வருவதாகவும், தொடர்ச்சியாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டும் அரசாங்க தரப்பில் அதனை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷமிட்டனர். இதன்போது அங்கு நிலைமையை பார்ப்பதற்காக சென்ற பிரதேசத்துக்கு பொறுப்பான உதவி அரசாங்க அதிபர் முகமது மாலிக்கையும் அவரது வாகன ஓட்டுநரையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். இது பற்றி தாக்குதலுக்குள்ளாகி இருக்கின்ற புத்தளம் உதவி அரசாங்க அதிபர் முகமது மாலிக்கிடம் மேலதிக விவரம் கேட்டேன்.
கெட்டதே போல ஜிஏ காய்ச்சி சொன்னவர் கல்லடி இடத்துல மதுரகம் என்ற இடத்துல ஒரு யானை அடித்து ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னாரு. கொஞ்சம் போய் பார்த்து போட்டு அவருக்கு ரிப்போர்ட் ஒன்று கேட்டவர். அப்ப நான் காலையில அது உடனே இந்த டிரைவரோட அந்த இடத்துக்கு போறேன். போற நேரம் அந்த சடலம் அந்த இடத்துல இல்ல, எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நான் எங்க பேசுறோம் அது கல்லடின்ற இடத்துல சந்திக்கு கொண்டு போயிட்டேன்னு சொன்னாவும் அதுக்கு பின்னால போய் நான் அந்த இடத்துக்கு சேர்ந்தேன். சேர்ற நேரம் 400-500 பேர் சேர்ந்து சடலத்தை ரோட் நடுவில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்ப நான் அந்த இடத்துக்கு போகாம தூரத்துல இருந்தேன். அப்ப ஒரு ஆள் வந்து சொன்னாரு, உங்களை ஐநாள் ஒரு மாகாண சபை உறுப்பினர்களோட பேரை சொல்லி அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லவும் அந்த இடத்துக்கு போறேன். போன இருந்த அரசாங்க ஆள் வந்திருக்கிறாரு பிரதேச வந்துக்கு இவருக்கு அடிப்போம்னு சொல்லி ஒரு 10-15 பேர் என்னை சூழ்ந்து அடிக்க தொடங்கினாங்க. அப்ப 2-3 பேரை தடுத்தாங்க. என்னோட டிரைவரும் தடுத்த நேரத்தில் டிரைவருக்கும் நிறைய அடிச்சாங்க. டிரைவர்ட காது சோனா படிச்சிருக்குது. இதுதான் நடந்த விஷயம்.
இப்ப உங்களோட நிலைமை எப்படி இருக்குது? இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க?
நான் இப்ப சின்னதான் இருக்கிறேன். இப்ப சாதாரண இந்த ஒரு அளவு நெஞ்சில வருத்த மாதிரி இருக்கு. என்ன நடந்ததுன்னு தெரிய எக்ஸ்ரேல எடுத்திருக்கிறாங்க. இன்னொரு ரிப்போர்ட் ஒன்றும் வரல.
நீங்கள் தாக்கப்பட்டது தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா போலீசில்?
நான் புத்தளம் போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறேன்.
இப்ப நீங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்க?
இந்த தாக்குதல் சம்பந்தமா இனி பாதுகாப்பு படையினர் உரிய நடவடிக்கை எடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இந்த பிரதேச மக்கள் அரசாங்க அதிகாரி என்ற ரீதியில் உங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறுகிறீர்கள். அரசாங்க அதிகாரிகள் மீது இந்த மக்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம்?
இந்த யானை பிரச்சனை தொடர்ந்து இருக்குதானே. இப்ப இதுக்கான நிரந்தர தீர்வு வந்து பெற்றதுக்கான இந்த வழிவகைகள் இன்னும் அது இந்த வனஜீவிகள் இணைக்கத்தால் செய்யப்பட வேண்டிய வேலைகள். அப்ப அந்த விஷயங்கள் இல்லாதுன்ற ஒரு நினைக்கிற ஒரு மனிதர்கள் ஒரு மனக்குறை என்று நினைக்கிறேன். ஆனாலும் இப்படி அவர்கள் நடந்திருக்க தேவையில்லை. நான் இதுக்கு சம்பந்தமா அவர்கள் நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறேன். யானைகள் மற்ற விஷயங்கள் மற்ற விஷயங்கள்ல அவர்களோடு சம்பந்தப்பட்ட நிறைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆள்.
கடந்த 2 வருட கால பகுதியில் கிட்டத்தட்ட 10 பேர் யானை அடித்து இறந்திருக்கிறார்கள். நேற்று ஒருவர் யானை அடித்து உயிரிழந்திருக்கிறார். யானை மக்களின் விவசாயிகளின் குடிமனை பிரதேசங்களுக்குள் நுழைவதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது?
பொதுவா அரசாங்கம் இந்த பல இடங்கள்ல அந்த மின்சார வேலைகள் அமைச்சிருக்குது. ஆனாலும் ஒரு இடத்துல மின்சார வேலையை அமைச்சா இன்னொரு ஊருக்கு அது போற ஒரு நிலைமை தான் இருக்குது. முழுமையா யானைகளை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கின்ற அமைப்புகள் பொதுவாக இந்த நடைமுறையில இல்லை. அப்ப அதுகள் வந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாகலாம். இப்ப ஒரு இடத்துல யானை வெளியாடு இந்த மின்சார வேலையை அமைச்சா அது இன்னொரு இடத்துக்கு போய் தாக்குதல் செய்யதான் தொடங்குது. இன்னும் சில அந்த மின்சார வேலி அமைக்காத இடத்துல இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. போது நாளைக்கு வனஜீவி திணைக்களம் வந்து யானைகள் வேட்டுவதற்கான ஏற்பாடுகளை இன்றைய நிகழ்ச்சிக்கு போற ஆரம்பிச்சிருக்கிறதா எனக்கு தகவல் கிடைத்திருக்கு
என்றார் புத்தளம் உதவி அரசாங்க அதிபர் முகமது மாலிக். இதே பிரதேசத்தில் கருவல கஸ்வவ என்ற இடத்தில் 1.5 மாதங்களுக்கு முன்னரும் விவசாயி ஒருவர் யானை அடித்து உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். நிகழ்ச்சியில் அடுத்து வருவது அனைவருக்கும் அறிவியல். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
நமது புவியில் வாழும் மனிதர்கள் பண்டைய காலம் தொட்டே தமது தேவைகள் மற்றும் செலவினங்களை கணக்கிட்டே செய்து வந்துள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்நிலையில் தாவரங்களும் தமக்கு தேவையான உணவு தேவைகளை கணக்கிட்டே செயல்படுகின்றன என்று இப்பொழுது ஆய்வுகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு செடியும் இரவு நேரங்களில் தமக்கு எந்த அளவுக்கு மாவுச்சத்து தேவை என்பதை பகல் நேரத்தில் சூரிய ஒளி இருக்கும் வேளையில் அதிநவீன நுண்ணிய கணித நுட்பங்களை பயன்படுத்தி கணக்கிட்டு சேமித்து வைத்துக் கொள்கின்றன என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த ஆய்வு மற்றும் அதன் முடிவுகள் குறித்து சென்னை கிறித்தவக் கல்லூரியில் தாவர உயிரியல் மற்றும் தாவர உயிர் நுட்பவியல் துறையில் பேராசிரியராக இருக்கும் டாக்டர் டி நரசிம்மன் அவர்களிடம் கேட்டேன்.
இந்த ஆய்வு முடிவு வந்து ஒரு சின்ன விஷயத்தை நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது இப்ப பகல்ல ஒரு தாவரம் சேர்த்து வைத்த உணவு வந்து இரவு நேரங்கள்ல அது அப்படியே செலவு பண்றதுன்னா இரவு நேரம் வந்து அதுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய நேரம் இல்லை, உணவு செலவழிக்க வேண்டிய நேரம். சோ அந்த மாதிரி செலவழிக்க வேண்டிய நேரத்துல அந்த உணவு வந்து ஒரே அடியா செலவு பண்றது இல்லை. ஏன்னா சில நேரங்கள் இரவு நேரம் வந்து நீட்டிக்கப்படலாம். அந்த இருந்த நேரம் வந்து நீளும் போது தாவரங்களுக்கு ஒரு சின்ன அந்த கணக்கு தேவைப்படுது, இரவு நேரம் வந்து நீட்டிக்கப்படுது. அதனால நமக்கு இருக்கிற உணவு வந்து அந்த நீட்டிக்கிற நேரம் வரைக்கும் நாம கொஞ்சம் ஜாகிரதையா சேர்த்து அதை செலவு பண்ணணுங்கிற ஒரு தேவை ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு தேவை ஏற்படும் போது தாவரங்கள் என்ன பண்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உணவை வந்து கணக்கிட்டு செலவு செய்யுது. அதுதான் இந்த ஆய்வு முடிவுகள் சொல்றது.
ஆனா இரவு நேரம் வந்து நாடுகளுக்கு நாடு தட்ப வெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி நீளும் அல்லது குறையும், அப்பொழுது எந்த அளவுக்கு உணவு தேவை அப்படிங்கறத தாவரங்கள் எப்படி துல்லியமா கணக்கு பண்ணும்?
எல்லா தாவரங்களுக்குமே வந்து இவ்வளவு நேரம் இருட்டு நேரம், இவ்வளவு நேரம் வெளிச்ச நேரம் வந்து அதனுடைய பாரம்பரியத்துல பதிவாயிருக்க ஒரு செய்தி அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரிதான் செடிகளுடைய பூக்கும் காலம், செடிகளுடைய மற்ற எல்லாமே வந்து அதை பயன்படுத்தி தான் வருது. ஒவ்வொரு தாவரத்துக்குமே எவ்வளவு நேரம் வெளிச்சம் இருக்குது, எவ்வளவு நேரம் இருட்டு இருக்குதுங்கிறது அதுக்குள்ள பதியப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஏற்கனவே நம்ம அதுக்குள்ள பதிந்திருக்கிற விஷயம் வந்து சில காரணங்களால சில சூழ்நிலைகளால கொஞ்சம் அதிகமாகுதுன்னும் போது அது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், அது ஒரு அவசர நிலை. அந்த அவசர நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய உணவை இது வந்து கொஞ்சம் சரிவிகிதமா பார்த்து இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு இருட்டு வர போது, ஒரு புயலா இருக்க போது, அல்ல சில சமயம் ரெண்டு மூணு நாள் கூட மழையில ஒரு வெளிச்சமே வராம இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்கள்ல அது சிறுக சிறுக இருக்கிற உணவை வந்து செலவழிக்குது. இப்போ ஒவ்வொரு தாவரத்துக்குமே அந்த ஒரு மரபணு கூறுல வந்து தன்னுடைய நேரத்தை பற்றி ஒரு திட்டமிடல் வந்து அதுக்குள்ள இருக்குது, அதுக்குள்ள ஒரு தகவலா பதிந்து இருக்குது. அது வந்து ஒரு பல நூற்றாண்டு கால வரலாறு. ஸோ அந்த வரலாற்று அதுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அது வந்து இரவு எது பகல் எதுன்னு பகுத்து பார்க்கறது ஒரு தாவரம். ஸோ இரவுக்கும் பகலுக்கும் ஏற்ற மாதிரி தன்னை தானே தகவமைத்துக் கொள்கிறது தாவரம். ஆனா இது வந்து எல்லா தாவரங்களுக்கும் ஒரே மாதிரியான தகவலா இருக்கும் சொல்ல முடியாது, ஒரே மாதிரியான ஒரு கட்டளையா இருக்கும் சொல்ல முடியாது. இந்த இரவு நேரத்து கட்டளைக்கும் பகல் நேர கட்டளைக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் மாறுபடலாம்.
இப்ப தாவரங்கள்னு சொல்லும் பொழுது வந்து பூமியின் மேற்பரப்புல மட்டும் இருப்பதில்லை, இப்ப கடலுக்கு அடியிலும் தாவரங்கள் பல ஆயிரக்கணக்கில் வாழ்ந்து வருகின்றன என்பதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. இப்ப கடலுக்கு கீழே போக போக சூரிய வெளிச்சம் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. அந்த மாதிரியான தாவரங்கள் வந்து இந்த சூரிய ஒளியை சேமித்தோ அல்லது சூரிய ஒளியை மையமாக வைத்து தங்களது உணவு தேவையை எப்படி கணக்கிடும்? இப்ப அது வந்து ஒரு நெருடலான விஷயம் தானே?
ஆமா, அந்த மாதிரியான தாவரங்களுக்கான ஆய்வுகள் இந்த மாதிரி ஒரு கணக்கெடல் இருக்குதான்னு சொல்லி இன்னும் நடத்தப்படல. இன்னொன்னு, அந்த மாதிரியான தாவரங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை மாறக்கூடிய வாய்ப்பும் சூழ்நிலையும் அதுக்கு இல்ல. தலைமேல் தாவரங்களை பற்றி தான் இந்த ஆய்வு சொல்லுது.
சென்னை கிறித்தவ கல்லூரியின் தாவர உயிரியல் மற்றும் தாவர உயிர் நுட்பவியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் டி நரசிம்மன். அடுத்து, பல மில்லியன் வருடங்களுக்கு முன்பாக பூமியில் வாழ்ந்த ஊர்ந்து செல்லும் வகை விலங்கினம் ஒன்று குறித்த செய்தி. அசாதாரணமான விசித்திரமான வகையில் தலைப்பகுதியில் முடிச்சுக்களுடன் கூடிய ஊர்ந்து செல்லும் விலங்கினம் 260 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்து வந்தது என்று ஆய்வாளர்கள் இப்பொழுது கண்டறிந்துள்ளார்கள். அந்த காலகட்டத்தில் வட ஆப்பிரிக்காவில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பெரிய அளவிலான ஒரு பாலைவனத்தில் இந்த விலங்கினம் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது என்று ஜேர்னல் ஆஃப் வெர்டபரே பேலியன்டாலஜி எனும் அறிவியல் பத்திரிகையில் எழுதியுள்ள கட்டுரையில் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆப்பிரிக்காவின் நிஜேர் நாட்டின் வட பகுதியிலிருந்து கிடைக்கப்பெற்ற படிமங்களை வைத்தே ஆய்வாளர்கள் இந்த முடிவுக்கு வந்துள்ளார்கள். தாவரங்களை உண்டு வாழ்ந்து வந்த இந்த ஊர்ந்து செல்லும் வகையிலான விலங்கினம் மரபியல் ரீதியில் தனித்தன்மை வாய்ந்தது என்றும் அவர்கள் தமது கட்டுரையில் எழுதியுள்ளார்கள். உருவத்தில் பசுமாட்டின் அளவுக்கு அந்த விலங்கினம் இருந்ததாகவும் அதன் தலைப்பகுதியில் ஏராளமான முடிச்சுக்கள் காணப்பட்டன என்றும் அவர்கள் கூறியுள்ளார்கள். அவை இயற்கையில் அந்த விலங்கினத்திற்கு அழகுக்காக இருந்திருக்கலாம் என்று தாங்கள் கருதினாலும் அதை உறுதியாக சொல்ல முடியாது என்று இந்த ஆய்வில் ஈடுபட்டிருந்த வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் டாக்டர் லிண்டா சூசி பிபிசியிடம் தெரிவித்தார்.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.